இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீர் எல்லாம் நன்றி சொல்லுதே. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. என்னை ஒதுக்கிய போது நீர் என்னை சேர்த்து கொண்டீர். உலகம் என்னை ஒதுக்கிய போது நீர் என்னை சேர்த்து கொண்டே உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர். உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர். என்னை உயர்த்தி நிறுத்துகின்றீர், உயர்த்தி நிறுத்துகின்றீர். நன்றி சொல்ல வார்த்தையில் என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை என் நெஞ்சினதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். நம் யாவரும் கண்களை மூடுவோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த செய்தியினுடைய தலைப்பு கிருபையில் வளர வேண்டும், க்ரோ இன் கிரேஸ். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ கிருபையிலே வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இன்று நீங்களும் நானும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை. இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் யாரோ ஒருவர் உங்கள் மீது காண்பித்த கிருபை என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்கள் உங்கள் மேல் வைத்த அன்பாக இருக்கலாம், உங்கள் உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம். ஆகையால் இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் யாராவது மூலமாக அல்லது யாராவது ஒருவர் மூலமாக அவர்களுக்கு கிருபையும் அன்பும் கிடைத்து வருகிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஏன் என்று கேட்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் பாவத்திற்குரியவர்களாக மாறுகிறோம், பாவத்திற்குட்பட்டவர்களாக மாறுகிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கின்றது. ஆனால் தேவன் நினைத்திருந்தால் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக நம்மை நியாயம் தீர்த்திருக்கலாம். ஆனால் நம்முடைய பாவத்திற்காக கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மரணத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக இன்று நீங்களும் நானும் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் வளருங்கள் என்று. அப்படி என்றால் இன்று நீங்களும் நானும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மை இரட்சிக்கப்படக்கூடியவர் அல்லது நம்மை இரட்சிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் மாத்திரமே, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே வேதம் சொல்கின்றது, உங்களுடைய இரட்சகராகிய கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகின்ற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இரண்டு காரியத்தை இங்கே வேதம் நமக்கு முன்னெடுத்து வைக்கிறது. முதலாவது காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அவருடைய கிருபையில் வளர வேண்டுமா, அதாவது அவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் தினமும் வளர வேண்டும். இரண்டாவது, அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அப்படி என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 12-13 நாம் வாசிக்கும் பொழுது, அன்றையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரர்கள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம் என்றால், அவருடைய கிருபையை ஏற்றுக்கொள்வோம் என்றால், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லக்கூடியது என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். யோவான் 3 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே நிக்கோதோமி என்ற ரகசிய சீடன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க இரவிலே வந்திருந்தார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நிக்கோதோமி கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த வசனத்தில் ஆழமான கருத்துகள் 1000 அடங்கியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல வரக்கூடிய ஒரு பொருள் என்னவென்று பார்க்கும் பொழுது, நான் உனக்கு கிருபையை தருகிறேன், நான் உனக்கு பாவ மன்னிப்பை தருகிறேன், ஆனால் நீ மீண்டும் பிறந்து ஒரு புதிய மனிதனாக வாழ வேண்டும், அதாவது ஞானஸ்தானம் எடுத்து ஒரு புதிய மனிதனாக வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் என்னுடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக நாம் மரித்து நீதிக்காக பிழைத்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். சரி, கிருபையில் வளருகிறது என்றால் என்ன, இதை நன்றாக நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாகவே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கிருபையில் வளருகின்றது என்றால் அது வெறும் அனுபவம் மாத்திரமல்ல, அது வாழ்க்கை முழுவதிலும் நாம் வளர வேண்டியதாக இருக்கிறது. எப்படி என்று கேட்கும் பொழுது, இன்றைக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள், ஒரு அதிகாரம் வாசிக்கிறீர்கள், அந்த அதிகாரத்தை புரிந்து கொள்கிறீர்கள், நாளைக்கு இன்னொரு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள், அந்த அதிகாரத்தை புரிந்து கொள்கின்றீர்கள், ஒரு மாதம் கழித்து அந்த புத்தகத்தை முடித்து விடுகின்றீர்கள், அந்த அதிகாரத்தை முடித்து விடுகின்றீர்கள், இப்பொழுது ஆதியாகமத்தை முடித்து விட்டீர்கள், பிறகு யாத்ராகம் செல்கின்றீர்கள். ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் அந்த புத்தகத்தை அந்த வசனத்தை நீங்கள் அறியும் பொழுது அது முழுமையான ஒரு ஞானத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அவ்வனமாகவே இயேசு கிறிஸ்துவை, அவருடைய கிருபையை நாம் தினம் தினம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரை தினம் தினம் அறிய வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய பாவமான வாழ்க்கை நம்மை விட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் சோகமான ஒரு விஷயம் என்னவென்றால், அநேக நேரங்களில் நம்முடைய பாவங்களோடு கூடதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பாவமான வாழ்க்கையில்தான் நாம் கிறிஸ்துவை நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை, நம்முடைய இருதயத்திலே மாற்றம் இல்லை என்று நாம் என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கின்றோம். இரண்டாவது, கிருபையில் வளருகிறது என்றால் என்ன என்று நாம் கேட்கும் பொழுது, நம்மை நாம் முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட வேண்டும். எப்படி என்று கேட்பீர்கள் என்றால், ஆண்டவர் என் மீது காண்பிக்கக்கூடிய அன்புக்கு அல்லது அவர் என் மீது காண்பிக்கக்கூடிய கிருபைக்கு நான் துளி கூட தகுதி இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் நாம் செய்த பாவத்திற்கு நிச்சயமாகவே மரணம் தான் நமக்கு தண்டனையாக இருக்கிறது. ஆனால் அவர் நமக்காக மரித்தது நிமித்தமாக அந்த நித்திய ஜீவனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வைத்திருக்கிறார். ஆகையால் இது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகையால் நம்மை நாம் முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நான் தகுதியற்றவன், உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் இருப்பினும் உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால நீர் என்னை மீட்டிருக்கிறீங்க அப்படின்ற அந்த ஜபத்தோடு மனஸ்தாபப்பட்டு, தன்னுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அவரை தேட வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, கிருபியல் வளர்கிறது என்றால் என்ன என்று நாம் கேட்கும் பொழுது, ஒரு குழந்தை வளர்வது போல நாமும் சத்தியத்தில் தினம் தினம் வளர வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே சத்தியத்தில் நீங்கள் வளரவில்லை என்றால் நீங்கள் உண்மையிலே ஒரு முழுமையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதன் சத்தியத்தில் வளருவான் என்றால் அவன் நிச்சயமாகவே யாரிடமும் சண்டை போட மாட்டான், அவன் நிச்சயமாகவே பொறுமையாக இருப்பான், அவன் நிச்சயமாகவே தம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சமாதானத்தோடு சாந்தத்தோடு அவன் எதிர்கொள்வான். ஏனென்றால் அவன் குழந்தை பருவத்திலிருந்து ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் என்ற அந்த முழுமையான பருவத்தை அவன் அடைந்து விட்டான். என்றால் இன்று நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் இன்னும் குழந்தைகளைப் போலதான் பொறாமையோடு, சண்டைகளோடு, மனதிலே கசப்பானதோடு கூட ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்காமல் விரோதங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஒரு நல்ல வளர்ந்த ஒரு கிறிஸ்துவனைப் போல அவர்களை மன்னிக்கலாம், ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்ற எண்ணங்களோடு கூட நாம் இருக்கிறோமா என்று சற்று பார்ப்போம், சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆகையால் கிருபையில் வளர்கிறது என்றால் ஒரு குழந்தை வளர்வது போல நாம் வளர வேண்டும். நாம் வளராமல் அப்படியே இருப்போம் என்றால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அது நிச்சயமாகவே நாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். நான்காவது, கிருபையில் வளர்கின்றது என்றால் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, எப்படி ஒரு மனிதன் சரீர ரீதியாக வளர்ச்சி அடையும் பொழுது அவனுக்கு சந்தோஷம் வருகிறதோ, அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருகிறதோ, அதே போலவே அந்த மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர வேண்டும். அவ்வாறு வளரும் பொழுது அவனுக்கு சந்தோஷம், சமாதானம் எல்லாமே கிடைக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். உங்களுடைய பிள்ளைகள் வளராமல் அப்படியே இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமா? நிச்சயமாகவே சந்தோஷமா இருக்காது. ஒன்றாவது படிக்கிறப்ப அவன் அந்த ஐட்டு தான் இருக்கிறான், வளரவே இல்லை அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம், யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். ஐயோ, இந்த குழந்தைக்கு எப்படி திருமணம் ஆகிறது? ஐயோ, இந்த குழந்தை இவ்வளோ குள்ளையா இருக்கிறானே, இவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? இவன் குள்ளையா இருக்கிறானே, எல்லாரும் இவனை கேலி செய்வாங்களே, இவன் எப்படி வேலைக்கு போவான்னு சொல்லிட்டு பல கவலைகளோடு நம்ம என்ன பண்ணுவோம், தம்முடைய பிள்ளைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், சிந்திப்போம். அப்போ அதே போலவே நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நிலையும் அதே மாதிரி தான் இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும். இன்னைக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருனா எல்லோருக்கும் வளர்ச்சியை தருகிறார். ஒரு சிலர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வளர்ச்சி அவ்வளவுதான், அதுக்கு மேலே அவங்களால வளர முடியாது. அது நம்ம பார்க்குறப்ப உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது அது சரியானதாக இருக்கிறது, நாம் அவர்களை குறை சொல்ல தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனுஷன் அவன் வளரலாம், வளராமலும் இருக்கலாம், அது பெரிதான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆவிக்குறை வாழ்க்கை எப்படி இருக்குது, அவனுடைய பேச்சு எப்படி இருக்குது, அவனுடைய குணம் எப்படி இருக்கிறது, அவன் வந்து என்னென்ன செய்ய முடியும் என்பதை குறித்து தான் இன்னைக்கு மனிதர்கள் அதிகமாக பார்ப்பார்கள். முதலில் அவனுடைய வெளிப்புற தோற்றத்தை மனிதர்கள் பார்த்தாலும் அதற்கு பிறகு அவனுடைய தாளந்தையும் அவனோடு கூட இருக்கக்கூடிய குணத்தையும் பார்த்தே அந்த மனிதனை அவர்கள் மதிப்பிடுவார்கள். அதே போலவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமானது. நீங்கள் வெளியே பார்க்கும் பொழுது நன்றாக பாட்டு பாடலாம், பிரசங்கம் செய்யலாம், ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது சரியாக இல்லை என்றால் நிச்சயமாகவே எல்லோரும் கேலி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் கிருபையில் வளர்கிறது என்றால் என்ன என்று நான்கு காரியத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது நான் கிருபையில் வளர்கிறேன் என்பதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா, அல்லது ஏதாவது மாற்றங்கள் எனக்குள் நடைபெறுமா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஆம், நிச்சயமாகவே நீங்கள் கிருபையில் வளர்கிறீர்கள் என்றால் அநேக மாற்றங்கள் உங்களுக்குள்ளாக காணப்படும். அது என்னென்ன மாற்றங்கள் என்று என்ன பண்ண போறோம்னு சொன்னால் நாம் பார்க்க போகின்றோம். நிச்சயமாகவே இது நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். 1 தெசலோனிக்கேயர் 3:12 நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3:12 நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒரு இடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும், மற்றொருவர் மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து, இவ்விதமாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய முன்பாக பிழையேற்ற பரிசுத்தமுள்ளவர்களாகும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் அன்பிலே வளர வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது பவுல் அவர்கள் இந்த திருச்சபைக்கு எழுதும் பொழுது, நான் உங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேனோ அதே போலவே நீங்கள் மற்றவர்கள் மேல் அன்பு வைக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன நம்ம பார்க்கின்றோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிருபையில் வளர்கிறோம் என்றால் அதே கிருபையை நாம் பிறருக்கு காண்பிப்போம். தேவன் என்னை நேசிக்கிறார் என்றால் நான் பிறரை நேசிப்பேன். தேவன் என் மேல் கிருபையா இருக்கிறார் என்றால் நான் பிறரை மீது கிருபையுள்ளவனாக இருப்பேன். தேவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்றால் பிறர் செய்த பாவத்தை நான் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாகவே மன்னிப்பேன். ஆகையால் கிருபையில் நான் வளர்கிறேன் என்றால் முதலாவது அன்பு எனக்குள் அதிகரிக்க வேண்டும். பிறரை நேசிக்கின்ற அந்த ஒரு குணம் எனக்குள் வர வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் 13:35 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். என்ன என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் இதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படி என்றால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கிருபையை காண்பிக்கிறேன், நான் உனக்கு அன்பு காமிக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை அப்படின்றத இந்த உலகம் அறியணும் அப்படின்னு சொன்னா நான் உனக்கு என்னென்னலாம் செஞ்சனோ அதை நீ செய்யணும். அப்ப நீ மற்றவர்களை நேசிக்கிறதுனால, மற்றவங்க மேல அன்பு காண்பிக்கிறதுனால, மற்றவங்களுக்கு நீ உதவி செய்யறதுனால எல்லோரும் நீ என்னுடைய சீடன் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் முதலாவது நான் கிருபையில் வளர்கின்றேன் என்றால் எனக்குள் இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்க வேண்டும். மற்றவர்களை நான் அதிகமாக நேசிக்க வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன நம்ம பார்க்கின்றோம். இந்த அன்பை குறித்து இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அநேக நேரங்களில் அன்பில்லாத ஒரு திருச்சபை, அன்பில்லாத ஒரு குடும்பம், அன்பில்லாத பெற்றோர்கள், அன்பில்லாத பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த உலகத்துல அநேகர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். 1 யோவான் 3:14 வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக இன்றோம் அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு வாசிச்சிங்கன்னா அந்த வசனம் சொல்லக்கூடிய காரியம், நம்ம சகோதரத்துல நம்ம அன்பு கூர்ந்தால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா, பாவத்துல மறிக்க மாட்டோம், நம்ம என்ன பண்றோம், ஜீவனை பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அன்பு காண்பிக்காமல் இருப்போம் என்றால் என்ன நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை மிக மிக மோசமானதாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப நீங்க கேட்கலாம், அன்புனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 13 காட்டிலும் அன்பை குறித்து அதிகமான வசனங்கள் அதுல இருக்கிறத பார்க்க முடியும். வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு பொறுமை உள்ளது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா ஈராதுன்னு சொல்லிட்டு அநேக வசனங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகின்றது. ஆகையால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, நான் கிருபையில் வளர்கிறேன் என்றால் என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, நான் விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் அதிகரிக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே நான் கிருபையில் வளரமாட்டேன், என்னுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 1 நம்ம வாசிக்கிறப்ப 3 வசனத்தை நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னா வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1:3 நிச்சயமாகவே இதுல நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். இதுல இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம வாழ்க்கையில நாம் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை வாசிக்கலாம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினால் நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிற அன்பு ஆதரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. இங்க பார்க்கிறப்ப இங்க ரொம்ப அழகாக பவுல் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நான் உங்க மேல அன்பா இருக்கிறோம், அதுக்கு நாங்கள் கடனாளிகளா இருக்கிறோம். அதே போலவே நீங்களும் ஒருவர் மேல ஒருவர் வச்சிருக்கக்கூடிய விசுவாசம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒருத்தரை ஒருத்தர் நீங்கள் நம்பணும், விசுவாசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். நம்ம வாசித்தோம்னா எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ நம்மளுக்கு விசுவாசம் மிக மிக முக்கியமானது என்று வேதம் சொல்லக்கூடியதை என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். அடுத்து, நாம் கிருபையில் வளர்கிறோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கலாத்தியர் 5 நாம் வாசிக்கிற வண்ணமாக, நமக்குள் ஆவியின் கனிகள் இருக்க வேண்டும். நமக்குள்ள ஆண்டவர் நமக்கு ஆவியின் கனிகளை கொடுப்பார். அன்பு, சாந்தம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9 அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இது அனைத்து நமக்குள்ள வந்துருச்சு அல்லது ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்குன்னா நான் கிருபையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு அன்பு வரலாம், நாளைக்கு பொறுமை வரலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் கிருபை தினம் தினம் வளரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் வளராமல் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நிலை மிக மோசமாக இருக்கும். கிருபை வளர்கிறது என்றால் என்னன்னு சொல்லுவோம், அடைய அதாவது பரிசுத்தத்துக்கு நம்முடைய
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.